بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وإمام المجاهدين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آل محمد صلى الله عليه وسلم وأصحاب محمد أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده وصدق نبينا صلى الله عليه وسلم இந்த பாரிய பிரபஞ்சத்தினை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளை படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதனை படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஒரு ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போற்றும் உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள் தாபியூன்கள் தபவுத் தாபியங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படும் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அந்த விடயங்களை முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது முஸ்லீம் சமுதாயம் பெரும் சிக்கல்களில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கின்றது. சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் எமது சமூகம் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளிலிருந்து சிக்கல்களிலிருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கான வழிகாட்டலையும் எங்களுடைய தூய்மையான மார்க்கம் இஸ்லாம் சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகின்றான், மூமிங்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சங்கடப்பட வேண்டாம், நீங்கள் தைரியம் இழக்க வேண்டாம். நீங்கள் உண்மையான மூமிங்களாக வாழ்ந்தீர்களா இருந்தால், இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒழுங்கிலே நீங்கள் மூமிங்களாக இருப்பீர்களா இருந்தால், நீங்கள் தான் உலகத்திலே மிகைத்தவர்களாக இருப்பீர்கள். எல்லா சமுதாயங்களை எல்லா நாகரிகங்களை விடவும் எல்லா கலாச்சாரத்தை விடவும் எல்லா அரசுகளை விடவும் இந்த இஸ்லாம் மேலோங்கி நிற்க வேண்டுமா இருந்தால் மூமிங்கள் மூமிங்களாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை வல்ல அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகின்றான். ஆனால் இன்று முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நடைமுறையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், முஸ்லீம் சமூகம் இஸ்லாத்தை பிழையாக விளங்கி பிழையாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் பற்றிய மிகச் சரியான புரிதல் இன்று முஸ்லீம் சமூகத்தில் பெரும்பாலான மக்களை சென்றடையவில்லை என்கின்ற ஒரு குறை இருக்கின்றது. இஸ்லாத்தை மிகச் சரியாக இஸ்லாம் சொல்லித் தருகின்ற ஒழுங்கிலே நடைமுறைப்படுத்துபவர்களின் தொகை மிக குறைவான அளவிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பள்ளி வாயல்களோடு மாத்திரம் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், பள்ளி வாயல்களுக்கு வெளியால் அவர்கள் இஸ்லாத்துக்கு விரோதமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை கூறு போட்டு அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றாமல் இஸ்லாத்தை கூறு போட்டு பின்பற்றக்கூடிய ஒரு அவல நிலை இன்று முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் உருவாகி இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுத்தானாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னோர்கள் சொல்வார்கள், குருடர்கள் யானையை பார்க்க சென்றது போல்தான் இன்று முஸ்லீம் சமூகத்தினுடைய நிலைமை உருவாகி இருக்கிறது. யானையினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் தொட்டு பார்த்துவிட்டு இதுதான் யானை என்று ஒரு குருடர் எவ்வாறு தவறாக விளங்கிக் கொள்வாரோ அவ்வாறுதான் இந்த முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இஸ்லாத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் பின்பற்றிவிட்டு இதுதான் முழுமையான இஸ்லாம், இதனைத்தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அவலநிலை என்று தோன்றியிருக்கின்றது. சமூகத்திலே ஒரு சாரார் இஸ்லாத்தோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஒரு சாரார் இஸ்லாத்தை கூறு போட்டு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் இபாதத்துக்களோடு மாத்திரம் சிலர் சுருக்கிக் கொண்டார்கள், இன்னும் சிலர் இஸ்லாம் என்றால் சமூகமும் சமூக விடயங்களும் மாத்திரம்தான், இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் போன்று அவர்களுடைய பிரச்சாரங்கள் அமைந்திருக்கின்றன. இப்படியாக ஒரு சாரார் இருக்கின்ற வழியிலே இன்னும் ஒரு சாரார் மேற்கத்திய சிந்தனைகளையும் மேற்கத்திய நாகரிகங்களையும் பல்வேறு விதமான இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகளையும் இஸ்லாத்தின் பெயரால் பரப்பிக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று அறிவியல் இயக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, பெண்கள் அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, இளைஞர் கழகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் இவற்றுக்கெல்லாம் இஸ்லாமிய பின்னணி இருக்கின்றதா என்று நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே இப்படியான ஒரு துருவ நிலையில் தான் இன்றைய முஸ்லீம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இஸ்லாத்திலே எல்லா விடயங்களும் பேசப்பட வேண்டிய விடயங்கள் தான், இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது, அதே நேரம் எல்லா விவகாரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இந்த இஸ்லாத்தை பிழையாக விளங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் ஆங்காங்கே பகுதி பகுதியாக கூறு போடப்பட்டு பேசப்பட்டு வரக்கூடிய விடயங்களை ஒன்றிணைத்து முழுமையான இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறையை நோக்கி, ஒரு தலைமைத்துவத்தை நோக்கி நாங்கள் சேர வேண்டிய கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் இஸ்லாம் பேசுபவர்களாக இல்லை, இஸ்லாம் பேசக்கூடியவர்கள், இஸ்லாத்தை நன்கு படித்து விளங்கியவர்கள் சமூகத்தை வழிநடத்த தயார் இல்லை. இந்த துருவநிலை இன்று முஸ்லீம் சமூகத்துக்குள் இருக்கின்றது. படித்த மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய பின்னணி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை நன்கு படித்து உணர்ந்தவர்கள் மக்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல்களும் திறமைகளும் இல்லாதவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம், இஸ்லாம் தீனுன் ஷாமிலுன், இது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. அல்லாஹு தஆலா வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். அல் குர்ஆன் ஒவ்வொரு பகுதிக்கும் வாழ்க்கையில் வழிகாட்டி இருக்கிறது. நாங்கள் எங்கும் சென்று கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாவற்றையும் இஸ்லாமே எங்களுக்கு காட்டித் தந்திருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முஸ்லீம் சமூகத்தை பார்த்து அல் குர்ஆனில் ஒரு கேள்வியை கேட்கிறார். அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்கள் சுவனத்தை இலகுவாக நுழைந்து விட முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, நப்பாசை கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்கள் இந்த இஸ்லாத்தை மிகச் சரியாக பின்பற்றியதன் விளைவாக அவர்கள் மிகவும் சோதனைக்குட்படுத்தப்பட்டார்கள். அந்த சோதனைகளின் விளைவை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். அதன் விளைவாக நான் அவர்களுக்கு சுவனத்தை கொடுக்கப் போகிறேன். நீங்கள் இஸ்லாத்தின் பெயரால் வாழ்ந்து கொண்டு மாத்திரம் சுவனத்தில் நுழைந்துவிட முடியும் என்று நப்பாசை கொண்டிருக்கிறீர்களா, அப்படி அல்ல என்று அல்லாஹு தஆலா ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை முஸ்லீம் சமூகத்துக்கு சொல்கின்றான். எனவே சுவனத்துக்கு செல்வது என்பது இலகுவான ஒரு காரியம் அல்ல. சில இபாதத்துக்களை மாத்திரம் வெளிப்படையாக நிறைவேற்றிவிட்டு நாங்கள் சுவனத்தின் சொந்தக்காரர்கள் என்று மாறுதட்டிக் கொள்வதில் அர்த்தம் கிடையாது. வெறுமனே லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை வாயால் மொழிந்துவிட்டு நான் சுவனவாசி என்று பெருமைப்படுவதில் அர்த்தம் கிடையாது. லா இலாஹா இல்லல்லாஹ்வை மொழிவது இஸ்லாம் அல்ல சகோதரர்களே. லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும், அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்காகவே எங்களுடைய மரணமும் அமைய வேண்டும். அதுதான் உண்மையான இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இபாதத் என்பது ஒரு நாளைக்கு 5-10 நிமிடங்கள் செய்கின்ற ஒரு விடயம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் படைத்ததே என்னை வணங்கி இபாதத்துக்காகத்தான். எனவே மனித வாழ்க்கையும் முழுவதும் இபாதத்தாக இருக்க வேண்டும். மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் இபாதத்தாக இருக்க வேண்டும். ஒருவர் உழைக்கிறார், அந்த உழைப்பு இபாதத்தாக மாற்றப்பட வேண்டும். ஒருவர் குடும்ப வாழ்வில் ஈடுபடுகிறார், அந்த குடும்ப வாழ்க்கை இபாதத்தாக இருக்க வேண்டும். ஒருவர் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறார் என்றால் அந்த கொடுக்கல் வாங்கல் இஸ்லாத்தினுடைய வரையறைகளை பின்பற்றக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது இபாதத்தாக ஆகிவிடுகிறது. ஒருவர் தொழில் செய்கிறார், பதவி வகிக்கிறார், சமூக வாழ்வில் ஈடுபடுகிறார், எந்த ஒரு அம்சத்தில் ஈடுபட்டாலும் அவர் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்தினுடைய வரையறைகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது இபாதத்தாக இருக்கும். அப்போதுதான் அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்த்த விடயங்களை எங்களால் மிகச் சரியாக நிறைவேற்ற முடியுமா இருக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் என்றால் என்ன என்பதை மிகச் சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. யாரும் ஒருவர் சொல்ல முடியாது இஸ்லாம் என்பது அரபு நாடுகளில் அன்றைய ஜாஹிலிய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அல்லது 1500 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும். இன்றைய நவீன யுகத்திலே வாழ்கின்ற எங்களுக்கு இஸ்லாம் பொருத்தமானது இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. இஸ்லாம் எல்லா இடத்துக்கும் பொருத்தமானது. இஸ்லாம் என்பது அரபு நாடுகளுக்கு மட்டும் பொருத்தமானது என்று யாரும் வாதாட முடியாது. அது எந்த காலத்தில் வாழ்ந்தாலும், எந்த இடத்தில் வாழ்ந்தாலும், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் இஸ்லாத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல இஸ்லாம் ஒரு சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் என்றால் மூன்றாவது அர்த்தம், இஸ்லாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்துக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அது குடும்ப வாழ்வுக்கும் வழிகாட்டும், அது அரசியல் வாழ்வுக்கும் வழிகாட்டும், அது தலைமைத்துவத்துக்கும் வழிகாட்டும், அது இபாதத்துக்கும் வழிகாட்டும், அது அகீதாவுக்கும் வழிகாட்டும் என்று ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான இஸ்லாம்கின்ற ஒழுங்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்தை நாங்கள் கூறு போட்டு பின்பற்றிவிடக் கூடாது, முழுமையாக பின்பற்ற வேண்டும். இதனைத்தான் நான் மேல் ஓதி காட்டிய அல் குர்ஆன் வசனமும் சொல்கின்றது. யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மூமின்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மூமிங்களே நீங்கள் இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள், பகுதியாக நீங்கள் நுழைய வேண்டாம், முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, மார்க்கத்திலே பகுதி பகுதியாக நுழைவது, மார்க்கத்திலே ஏவப்பட்ட ஒரு விடயத்தை மாத்திரம் நிறைவேற்றிவிட்டு மற்ற விடயங்களை விட்டு விடுவது என்பது ஷைத்தானுடைய அடிச்சுவடு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் அந்த வசனத்திலே தொடரிலே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவும் இந்த வழிகாட்டலை தான் எங்களுக்கு தருகின்றன. முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றுங்கள். இஸ்லாத்தினுடைய சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் என்கின்ற அந்த கொள்கையை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் என்றுதான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. சூரத்துல் நஹ்லிலே 89வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வனஸ்ஸல்னா அலைகல் கிதாப திபியான லிகுல்லி ஷை வஹுதன் வரஹ்மதன் வபுஷ்ரா லில் முஸ்லிமீன். இந்த அல் குர்ஆனுடைய மகிமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற போது, நாங்கள் நபியே உங்கள் மீது இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம். எப்படி இறக்கி வைத்திருக்கிறோம்? திபியானன் லிகுல்லி ஷை, வாழ்க்கையின் எந்த ஒரு அம்சத்துக்கும் விளக்கமாகத்தான் நாங்கள் இந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். மாத்திரமல்ல, வஹுதன், அது வழிகாட்டியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. வரஹ்மதன் வபுஷ்ரா, அது உங்களுக்கு அருளாகவும் நற்செய்தியாகவும் இருக்கிறது. லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்காக இது இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மேலான சகோதரர்களே, இந்த வசனம் எங்களுக்கு சொல்ல வருகின்ற முக்கியமான விடயம், குர்ஆன் என்பது வாழ்க்கையின் ஒரு அம்சத்துக்கு வழிகாட்டுவதல்ல, ஆன்மீகத்துக்கு மாத்திரம் வழிகாட்டுவதல்ல அல் குர்ஆன், அது லௌகீகத்துக்கும் வழிகாட்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சூரத்துல் பக்கரா அல் குர்ஆனின் மிகப்பெரிய அத்தியாயம். இதனை நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு அழகான சிந்தனையை இந்த சூரா எங்களுக்கு முன்வைக்கின்றது. இந்த சூரத்துல் பக்கரா முன்வைக்கின்ற சிந்தனை இஸ்லாம் ஒரு சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் என்கின்ற சிந்தனையை அழகாக முன்வைக்கின்றது. எப்படி சொல்கிறது? அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவிலே சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம், மூமின்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அல்லாஹு தஆலா பயன்படுத்திய சொல் குதிப அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. நோன்பு எங்களுக்கு கடமை என்பது நாம் அறிந்த விடயம், இந்த வசனம் எங்களுக்கு பரிச்சயமான விடயம். இதனை முஸ்லிம் சமூகம் மிகச்சரியாக நடைமுறைப்படுத்துகிறது. ஆனால் அதே சூராவில் அதே அல்லாஹு தஆலா அதே சொல்லை பாவித்து இன்னொரு விடயத்தை சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுல் கிசாசு, மூமின்களே உங்கள் மீது பழிக்கு பழி வாங்குதல் என்கின்ற, கிசாஸ் என்கின்ற இஸ்லாத்தினுடைய ஜினாயத் சட்டமுறைகளில் குற்றவியல் சட்டங்களையும் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆனால் முஸ்லிம் சமுதாயம் நோன்பு என்கின்ற இபாதத்துக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை சமூக விவகாரங்களில் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு கொடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எங்களுக்கு முன்னால் எழுகிறது. அதே அல் குர்ஆனுடைய அத்தியாயத்திலே சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், كتب عليكم اذا حضر احدكم الموت ان ترك خيرا الوصيه للوالدين والاقربين بالمعروف. உங்கள் யாராவது மரணித்து விட்ட அவர்கள் விட்டுச் செல்லக்கூடிய சொத்துக்களில் அவர்களுடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது இஸ்லாத்தினுடைய குடும்பவியல் சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். எனவே இபாதத், நோன்பு போன்ற இபாதத் எப்படி கடமையோ அதே போன்றுதான் ஜினாயாத் என்கின்ற குற்றவியல் சட்டங்களும் முஸ்லீம்களுக்கு கடமையாக இருக்கின்றன. அதே போன்றுதான் குடும்பவியல் சட்டங்களும் வாரிசுரிமை சட்டங்களும் முஸ்லீம் சமூகத்துக்கு கடமையாக இருக்கின்றன என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றன. அதே சூராவில் அல்லாஹ் தஆலா சொல்லிக் காட்டுகின்றான், குதிபா அலைக்குமுல் கிதாலு வஹுவ குர்ஹுல் லக்கும், நீங்கள் வெறுத்தாலும் கூட அல்லாஹு தஆலா இறை பாதையில் செயற்படுவதை, இறை பாதையில் முயற்சி செய்வதை, இறை பாதையில் போராடுவதை விதியாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரே சூரா, ஒரே விதமான பாவனை, ஆனால் முஸ்லிம் சமுதாயம் இபாதத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த முனாக்கஹாத் என்கின்ற திருமண சட்ட விடயங்களுக்கு கொடுக்க தவறிவிட்டது, ஃபிக்ஹுல் உஸ்ரா என்று சொல்லப்படுகின்ற குடும்பவியல் சட்டங்களுக்கு கொடுக்க தவறிவிட்டது, அதே போன்று குற்றவியல் சட்டங்களுக்கு முஸ்லீம் சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிட்டது, அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே துணிந்து செயற்படுவதற்கு முஸ்லீம் சமுதாயம் புறக்கணிக்க தொடங்கிவிட்டது. அதே போன்றுதான் அதே சூராவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் ஆயத்து தைனிலே, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா ததா எந்தும் விதைனின் என்று ஆரம்பித்து கடன் சம்பந்தமாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக முஸ்லீம் சமுதாயம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சட்ட திட்டங்களை மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஆனால் தொழுகையின் போது பேணுதலாக நடந்து கொள்கிறோம், உண்மையில் பாராட்டத்தக்க விடயம். ஆனால் வியாபாரத்தின் போது பேணுதலாக நடந்து கொள்கிறோமா? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற போது இதுவும் ஒரு இபாதத், இதுவும் அல்லாஹு தஆலா என் மீது விதித்த ஒரு கடமை என்கின்ற உணர்வு முஸ்லீம் சமுதாய உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விதான் எங்களுக்கு முன்னால் எழுகின்றது. சகோதரர்களே, இந்த சூராவில், இந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா ஒரே மாதிரியான பாவனையை தான் சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே நாம் எல்லாம் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. வாரிசுரிமை என்கின்ற இஸ்லாம் சொன்ன மிக அடிப்படையான ஒரு சட்டம் இந்த முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? தொழுகைக்குரிய ரகாத்துக்களை பற்றி அறிந்திருக்கின்ற நாங்கள் எத்தனை பேர் வாரிசுரிமை என்கின்ற இஸ்லாம் எங்கள் மீது ஃபர்ழு கடமையாக்கி இருக்கின்ற அந்த சட்டத்தை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றோம். முஸ்லீம் சமூகத்துக்குள் சீதனம் வளர்ந்திருக்கிறது. முஸ்லீம் சமூகத்துக்குள் பெண் தரப்பாரிடம் வற்புறுத்தி பணம் வாங்குகின்ற, பொருள் வாங்குகின்ற ஒழுங்கு மலிந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாம் காட்டித்தந்த வாரிசுரிமை என்கின்ற மிக முக்கியமான அதனுடைய பேரே ஃபராயில், கடமைகள் என்றுதான் அல்லாஹு தஆலா அதற்கு வைத்திருக்கிறான். வராசத் என்கின்ற, வசியத் என்கின்ற இந்த குடும்பவியல் சட்டங்கள், சொத்து சட்டங்கள் முஸ்லீம் சமூகத்துக்குள் மிகவுமே இல்லாமல் போயிருக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் நாங்கள் மார்க்கத்தை மிகச் சரியாக விளங்காததன் விளைவு. இதனால் தான் நாங்கள் சமூகத்திலே சில அடையாளங்களை பார்க்கிறோம். உண்மையில் ஹஜ்ஜோ ஜகாத்தோ எல்லோருக்கும் கடமை அல்ல. வசதி படைத்த மனிதர்களின் மீதுதான் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜையும் ஜகாத்தையும் கடமையாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கையில் பொருளாதாரம் ஈட்டுகின்ற போது ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், ஹராத்தை விட்டுவிட வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் மீதும் பெண் மீதும் அல்லாஹு தஆலா கடமையாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் முஸ்லிம் சமுதாயம் ஹஜ்ஜுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், ஜகாத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், ஹலால் ஹராம் போலுகின்ற விடயத்துக்கு கொடுத்திருக்கிறதா என்கின்ற விடயத்தை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஹலால் ஹராம் போலுகின்ற விடயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், பலமுறை ஒருவர் வாழ்க்கையில் ஹஜ் செய்கிறார், அன்றாடம் ஜமா தொழுகைகள் கலந்து கொள்கிறார், ஆனால் அவருடைய பொருளாதாரம் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. வட்டி வங்கிகளோடு உறவாடிக்கொண்டுதான் அவருடைய வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய சொத்துக்கள் வங்கியிலே அடகு வைக்கப்பட்ட நிலையில் தான் அவருடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் தொழுகின்ற தொழுகைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? சகோதரர்களே, இஸ்லாம் கடமையாக்கி ஒன்றை ஏற்றுவிட்டு ஒன்றை மறுப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் எங்களுக்கு கிடையாது. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்திலே நீங்கள் பூரணமாக நுழைந்து விடுங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லி காட்டுவார், முஸ்லீம்களுடைய இன்றைய நிலைமை எவ்வாறு மாறிவிட்டது என்று சொன்னால், மஸ்ஜித் மற்றும் பள்ளி வாயில் மாத்திரம் முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, ஏனைய அனைத்தும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சொந்தமானது. பள்ளி வாயிலுக்குள் வந்தால் மாத்திரம் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்றோம் என்ற உணர்வு வருகிறது. அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், சரியாக தொழ வேண்டும் என்கின்ற உணர்வு வருகிறது. நான் அழகான முறையிலே பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றுகின்றது. ஆனால் வியாபாரத்துக்கு சென்று விட்டால் அதே முஸ்லிம் மோசடியில் ஈடுபடுகிறான், கலப்படத்தில் ஈடுபடுகிறான், அநியாயத்தில் ஈடுபடுகிறான், அளவை நிறுவையில் மோசடி செய்கிறான் என்று சொன்னால் இவன் தொழுகின்ற தொழுகைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது சகோதரர்களே? எனவேதான் எங்களுடைய பொருளாதாரம் இஸ்லாமிய பொருளாதாரமாக இருக்க வேண்டும், எங்களுடைய கல்விக் கொள்கை இஸ்லாமிய கல்விக் கொள்கையாக இருக்க வேண்டும், எங்களுடைய குடும்ப வாழ்வு இஸ்லாமிய குடும்ப வாழ்வாக இருக்க வேண்டும், எங்களுடைய சமூக வாழ்வு இஸ்லாம் சொல்கின்ற வடிவமைப்பில் அமைக்கப்பட வேண்டும். ஐந்து வேளை தொழுகிறோம், ஆனால் எங்களுடைய பலருடைய வீட்டிலே நடக்கின்ற திருமணத்திலே அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவது கிடையாது. திருமணத்துக்கு முன்னரே ஆணும் பெண்ணும் சகஜமாக பேசுகின்ற ஒழுங்கு இன்று முஸ்லீம் சமூகத்துக்குள் மலிந்து போய் காணப்படுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம் சகோதரர்களே? பள்ளி வாயிலுக்குள் மாத்திரம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நாங்கள் ஏன் எங்களுடைய பெண் மக்களுடைய விஷயத்தில் இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது கிடையாது? ஒரு திருமண வீட்டுக்குள் சென்று விட்டால் இஸ்லாம் இருக்கின்ற பல்வேறு அம்சங்களை நாங்கள் இந்த முஸ்லீம் சமூகத்தின் பெரும்பாலான வீடுகளில் காண்கிறோம். ஆடம்பரம் அங்கே தலை விரித்தாடுகிறது, தாம்பீகம் அங்கே மிகவுமே தாராளமாக கிடைக்கிறது, வீண் விரயங்கள் மிக அதிகமாக காணப்படுகின்றன, ஆண் பெண் கலப்பு என்கின்ற ஹராம் மிக சர்வசாதாரணமாக நடக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதென்றால் கூறு போட்டு நடைமுறைப்படுத்த முடியாது. பள்ளி வாயிலுக்குள் எப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றோமோ அப்படித்தான் திருமணத்திலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், பெண்களை அடுத்த மதத்தை சேர்ந்தவர்களுடைய அவர்களுக்கு ஒப்பாக அலங்கரிக்கின்ற நிலைமை இன்று முஸ்லீம் சமூகத்தினுடைய மணமக்களுக்கு தோன்றியிருக்கின்றது. இது எந்த விதத்தில் நியாயம் சகோதரர்களே? இஸ்லாம் ஹிஜாப் ஒழுங்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கின்றது? ஆண்களுக்கு தனியாக ஒரு வசனம், பெண்களுக்கு தனியாக ஒரு வசனத்தை இறக்கி சூரத்துன் நூர் ஆண் பெண் உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என அழகாக சொல்லியிருக்கின்ற போது, திருமணத்தில் அந்நிய ஆண்கள் வந்து மணமகளை புகைப்படம் எடுத்து அதனை வீடுகளுக்குள் மாட்டி வைத்து அலங்காரங்களை வெளிப்படுத்துகின்ற எந்த இஸ்லாத்தில் காட்டித்தரப்பட்ட ஒழுங்கு என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமாகத்தான் இருக்க வேண்டும், எங்களுடைய பண்பாடு இஸ்லாமிய பண்பாடாகத்தான் இருக்க வேண்டும், எங்களுடைய தொழுகை எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதோ அவ்வாறுதான் எங்களுடைய திருமணமும் நடைபெற வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் எங்களுடைய மனைவி எங்களுடைய பெண் மக்கள் மானமாக மரியாதையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அந்த உணர்வு பாராட்டத்தக்கது. அதற்காக எங்களுடைய மனைவி மக்களை ஹிஜாப் அணியுமாறு இஸ்லாம் காட்டப்பட்ட முறையில் ஆடை அணியுமாறு நாங்கள் வற்புறுத்துகிறோம். மிகவும் வரவேற்கத்தக்க விடயம் அல்லாத அருள் பாலிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய மனைவியை மூடிவிட்டு எங்களுடைய மகளை மூடிவிட்டு எல்லா அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் வக்கிரங்களையும் தரக்கூடிய தொலைக்காட்சி பட்டியை வீடுகளுக்குள் திறந்து வைத்திருக்கிறோம் சகோதரர்களே, இது முற்றிலும் முரணான ஒரு செயற்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மனைவி கற்பை பாதுகாக்கின்ற வகையில் ஆடை அணிவார், எங்களுடைய பெண்மக்கள் இஸ்லாம் கூறுகின்ற ஒழுங்கிலே ஹிஜாப் முறையை பணி ஆடை அணிவார். ஆனால் இஸ்லாம் எந்த விதத்திலும் அங்கீகரிக்காத ஆபாசத்தையும் மிக மோசமான நாகரீக மோசடிகளையும் அள்ளி வழங்குகின்ற சினிமாக்களையும் நாடகங்களையும் வீடுகளுக்குள் அனுமதித்திருக்கிறோம் என்று சொன்னால் இது உண்மையான ஒரு முஸ்லிமினுடைய அடையாளமாக இருக்க முடியாது. ஆண்களுக்கு மாத்திரம் ஒழுக்கமாக வாழுமாறும் பெண்களுக்கு மாத்திரம் ஹிஜாபை பேணுமாறும் இஸ்லாம் சொல்லவில்லை. பார்வையை தாழ்த்துவது ஆணுக்கும் கடமை பெண்ணுக்கும் கடமை, மோசமான பார்வைகளை விட்டு எங்களை காத்துக் கொள்வது ஆணுக்கும் கடமை பெண்ணுக்கும் கடமை. ஆனால் இன்று குடும்பங்களாக அமர்ந்து கொண்டு தாயும் தந்தையும் பிள்ளைகளும் அமர்ந்து கொண்டு அசிங்கங்களை ரசித்துக் கொண்டிருக்கின்ற நிலை இன்று நவீன நாகரிகங்கள் எங்களுடைய வீட்டுக்களுக்குள்ளால் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. சகோதரர்களே, இது எப்படி இஸ்லாமாக இருக்க முடியும்? அல்லாவை வணங்குகிறோம், அல்லாவுக்கு அடிபணிகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகிறோம் என்றெல்லாம் தொழுகையில் ஒவ்வொரு நாளும் 17 தடவை அல்லாவுக்கு முன்னால் சாட்சி பகர்ந்து விட்டு அல்லா விரும்பாத ஒரு வழிமுறையை எப்படி நாங்கள் வீடுகளுக்குள் அனுமதிக்க முடியும்? சகோதரர்களே, இன்று வியாபாரிகளை பார்க்கிறோம், ஜகாத் கொடுக்கிறார்கள், சதகா செய்கிறார்கள், முஸ்லீம் சமூக நலனுக்காக செலவழிக்கிறார்கள். ஆனால் அவருடைய பொருளாதாரத்தில் தூய்மை இல்லை என்று சொன்னால் அவர்கள் செலவழித்த அந்த செலவழிப்புக்கு அல்லாவிடத்தில் எந்த விதமான கூலியும் கிடையாது. சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் பொருளீட்டினால் மாத்திரம்தான் அது ஹலாலான சொத்து. இன்று நாங்கள் பார்க்கிறோம் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான வியாபார நிலையங்களில் இஸ்லாம் விரும்பாத வியாபார பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. உணவகங்களில் சிகரெட்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. சாதாரணமான கடைகளில் போதையோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. கேட்டால் அந்த சகோதரர்கள் சொல்வார்கள், சிகரெட் விற்றால் தான் எங்களுடைய வாடிக்கையாளரை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியும், சிகரெட் விற்காமல் உணவகங்களை நடத்த முடியாது. ஆனால் அந்த சகோதரர்களுக்கு ஒரு வாடிக்கையாளரை இழப்பதற்கு அவருக்கு அவர் தயாராக இல்லை. ஆனால் இந்த ஹராமான சம்பாத்தியம் இருந்தால் தன்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாதே, அல்லாவிடத்திலே தன்னுடைய துவாவுக்கு எந்த பெருமானமும் கிடையாது என்பது அவருக்கு பிரச்சனை அல்ல. ஒரு சொட்டு ஹராமான இரத்தம் தன்னுடைய உடம்பில் சேர்ந்து விட்டால் நரகத்துக்குத்தான் நான் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இந்த சகோதரர்களுக்கு வருவது கிடையாது. ஆனால் அவர்கள் மார்க்க கடமைகளை மிகவும் பக்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.
சக்காத் கொடுக்கிறார்கள். ஆனால் தொழுகையினுடைய விளைவு என்ன சகோதரர்களே? இன் ஸலாத தன்ஹானில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், மார்க்கம் தடுத்தவற்றையும் மார்க்கம் வருத்தவற்றையும் தடுப்பதுதான் தொழுகையினுடைய குறிக்கோள் என்று அல்குர்ஆன் சொல்கிறது சகோதரர்களே. மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரு பொய்யான பேச்சு பொய்யான நடவடிக்கையை விட்டுவிடவில்லையோ அவர் நோன்பு பிடிப்பதில் எந்த விதமான தேவையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது என்று சொன்னார்களே, அர்த்தமற்ற இபாதத்துக்களா எங்களுடைய இபாதத்துக்கள் மாறி இருக்கின்றன சகோதரர்களே. ஜாஹிலிய சமுதாயம் பண்பாட்டில் வீழ்ச்சியடைந்திருந்தது, அந்த சமுதாயத்துக்கு இபாதத்துக்கள் கொடுக்கப்பட்டன, அவர்கள் இபாதத்தின் மூலமாக பண்பாட்டின் சிகரங்களாக மாறினார்கள். ஹராத்திலே உழன்று கொண்டிருந்தது ஜாஹிலிய சமுதாயம், இபாதத்துக்கள் கொடுக்கப்பட்டன தொழுகையின் மூலமாக, நோன்பின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக. அந்த சமுதாயம் ஹலாலை பேணுகின்ற சமுதாயமாக மாறியது. இன்றைய முஸ்லிம் சமுதாயம் நோன்பை நோக்கிறது, ஜகாத்தை கொடுக்கிறது, ஹஜ்ஜிலே கவனம் செலுத்துகிறது, தொழுகையில் கவனம் செலுத்துகிறது, ஆனால் பண்பாட்டை மறந்துவிட்டது. இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற ஹலால் ஹராம் பேணுகின்ற அந்த வழிமுறையை மறந்துவிட்டது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற மிக அடிப்படையான வழிகாட்டல், அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உருவங்களையோ அல்லாஹு தஆலா பார்ப்பது கிடையாது, உங்களுடைய உடல் அமைப்புகளை அல்லாஹு தஆலா பார்ப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா எதனை பார்க்கிறான்? உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான் சகோதரர்களே. ஒருவர் எத்தனை ரக்அத்துகள் தொழுதார் என்பதை அல்லாஹு தஆலா பார்ப்பதை விட அவர் அந்த ரக்அத்தை எவ்வளவு தக்வாவோடு தொழுதார், எவ்வளவு உரையச்சத்தோடு தொழுதார், எவ்வளவு குஷூவோடு தொழுதார், எவ்வளவு குதூவோடு என்றுதான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். நீங்கள் அறுத்து கொடுக்கின்ற உலுகையாவுடைய இறைச்சியல் அல்லாவுக்கு தேவையில்லை, அல்லாஹு தாலாவுக்கு இரத்தமும் தேவையில்லை, அல்லாஹு தாலா உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது தக்குவாவை தான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லுகிறான். எனவே இபாதத்தினுடைய தோற்றம் முக்கியம் அல்ல சகோதரர்களே. இபாதத்தின் மூலமாக வெளிப்பட வேண்டிய பண்பாடு வெளிப்பட வேண்டும், அதன் மூலமாக உருவாக்கப்பட வேண்டிய தக்குவா வெளிப்பட வேண்டும், உண்மையான முஸ்லிமினுடைய அடையாளங்கள் வெளிப்பட வேண்டும். இன்று முஸ்லிம்கள் தோற்றத்தில் கவனம் செலுத்திய அளவுக்கு, வெளி தோற்றங்களில் முக்கியத்துவம் கொடுத்த அளவுக்கு இஸ்லாம் மிகவும் எதிர்பார்க்கின்ற சுலூக்கியத் என்று சொல்லப்படுகின்ற பண்பாடு சார்ந்த நடத்தை சார்ந்த விட எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. எனவேதான் முஸ்லீம் சமூகம் இன்றும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே சென்று கேட்கப்படுகிறது, இரண்டு பெண்களை பற்றி கேட்கப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறாள், அவள் நிறைய தொழுகைகளை தொழுகிறாள், சதகாக்களை கொடுத்து வருகிறாள், இபாதத்துக்களில் நன்றாக ஈடுபடுகிறாள், ஆனால் அவள் தன்னுடைய அயலவரை நாவினால் நோவினை செய்து கொண்டிருக்கிறாள். இவள் சம்பந்தமான சட்டம் என்ன யார சூழல்லா என்று கேட்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹிய பின்னார், அப்படிப்பட்ட ஒரு பெண் நரகத்தில் தான் இருப்பார். ஏன்? பண்பாடு வளராத, இபாதத்துக்கு பெருமானம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண்மணி தொழுதிருக்கிறாள், சக்காத் கொடுத்திருக்கிறாள், இன்னொரு இபாதத்துக்கள் ஈடுபட்டிருக்கிறாள், ஆனால் அவருடைய பண்பாட்டில் மாற்றம் வரவில்லை, அயலவர்களை நாவினால் தொந்தரவு செய்திருக்கிறாள், சமூக உறவுகளை துண்டித்திருக்கிறாள், அவள் நரகத்தில் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள் சகோதரர்களே. இன்னும் ஒரு பெண்மணியை பற்றி கேட்கப்படுகிறது. யார் ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறாள், சாதாரணமாக கடமையான தொழுகைகளை மாத்திரம் தொழுகிறாள், கடமையான நோன்புகளை மாத்திரம் நோக்கிறாள், பெரிதாக அவள் இபாதத்துக்கள் ஈடுபடுவது கிடையாது, ஆனால் அவள் சமூக உறவுகளை மிகச்சரியாக பண்ணி வருகிறாள், அயலவர்களை மதிக்கிறாள், உறவுகளை பேணி வருகிறாள், இவள் சம்பந்தமான சட்டம் என்ன யார ரசூலல்லா என்று கேட்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஹிய ஃபில் ஜன்னா, அவள் சுவனத்திலே இருப்பார். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வெறுமனே இபாதத்துக்களை மாத்திரம் எங்களும் எதிர்பார்ப்பதில்லை, இபாதத்துக்களின் விளைவாக சமூக உறவுகளில் மாற்றம் வர வேண்டும், இபாதத்துக்களின் மூலமாக பண்பாட்டில் மாற்றம் பெற வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். பூனையை கட்டி வைத்து நோவினை செய்ததற்காக ஒரு பெண்மணி நரகத்தில் நுழைந்தால் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களுக்கு தொந்தரவு செய்தால் என்ன நிலைமையாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு வாயில்லா ஜீவன் பூனைக்கு கட்டி வைத்ததற்கே நரகத்திலேயே தண்டனை என்று சொன்னால் இன்று எத்தனை மோசடிகள், வியாபார மோசடிகள் எத்தனை எத்தனை, சொன்ன திகதிக்கு பணத்தை நான் உங்களுக்கு வைப்பு செய்வேன் என்று சொல்கிறார்கள், ஆனால் அதனை செய்கின்றார்கள் இல்லை. உங்களுக்கு இந்த திகதியிலே நான் இந்த வேலையை முடித்து தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்கள் இல்லை. ஏமாற்று, மோசடி, கடத்தல் என்று எத்தனையோ ஊழல்களும் மோசடிகளும் முஸ்லீம் சமூகத்துக்குள் நிறைந்து போயிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை கூறு போட்டு பின்பற்ற முடியாது. கூறு போட்டால் பாரிய தண்டனை கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அவ்வாறு கூறு போட்டு மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது யூத நசாராக்களுடைய பண்பு என்பதை அல்குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. சூரத்துல் பக்ராவிலே தான் அல்லாஹு தஆலா இந்த செய்தியையும் சொல்கின்றான். அப்ப தூமியூன பிபாதுல் கிதாப் வ தக்ஃபுரூன பிபாத், நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்திலே சிலதை பின்பற்றிவிட்டு சிலதை மறுத்து விடுகிறீர்களா? தொழுகையை பின்பற்றுகிறீர்கள், வாரிசுரிமையை மறுத்து விடுகிறீர்கள், இபாதத்தை பின்பற்றுகிறீர்கள், முஆமலாத்தை மறுத்து விடுகிறீர்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றீர்கள், ஆனால் உங்களுடைய திருமணத்திலே அல்லாஹ் காட்டிய வழிமுறைகள் இல்லை. இதுதான் அப்பத்து மீனு நபிபாவல் கிதாப தக்ஃபுரு நபிபாவ், வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்றுவது இன்னொரு பகுதியை மறுப்பது. சகோதரர்களே, இப்படியான பண்பு இது யூத நசாராக்களுடைய பண்பு என்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு அதனுடைய தண்டனையை பற்றி சொல்கின்றான். இந்த உலக வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு இழிவும் அழிவும் காத்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நாளை மறுமையிலே அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை காத்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மேலான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற விடை மிக பாரதூரமானது. வேதத்தின் ஒரு பகுதியை ஏற்று ஒரு பகுதியை நிராகரிப்பது, அல்லாஹ்வுடைய கலாமிலே ஒரு பகுதியை ஏற்று இன்னொரு பகுதியை நிராகரிப்பது, மறுப்பது, அதனை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது யூத நசாராக்களுடைய பண்பு. அது இந்த உலகத்தில் இழிவையும் அழிவையும் நாளை மறுமையிலே கடுமையான தண்டனையும் பெற்றுத்தரக்கூடிய ஒன்று என்று நேரடியாக இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்று சமூகத்திலே பலர் இருக்கிறார்கள், நல்ல அந்தஸ்திலே இருக்கிறார்கள், நல்ல இபாதசாலிகளாக இருக்கிறார்கள், ஆனால் சமூக அநீதிகளுக்கு எதிராக, சமூகத்திலே நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக அவர்கள் வாய் பேசாமல் மௌனமாக இருக்கிறார்கள். இது ஈமானுடைய விளைவு அல்ல சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் ஃபல் யுகையிர்ஹு பியதிஹி, யாராவது ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அதனை கையால் தடுக்க வேண்டும், அது முடியாது போனால் வாயினால் தடுக்க வேண்டும், அதுவும் முடியாது போனால் உள்ளத்துக்குள்ளால் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும், இந்த பாவத்தை இந்த சமூகத்திலிருந்து எப்படி ஒழிக்கலாம் என்று திட்டம் திட்ட வேண்டும். இந்த உணர்வும் ஒருவருக்கு இல்லையா? தாலிக அல்லாஹ்வுல் ஈமான், அதுதான் பலவீனமான ஈமான், அதற்கு அங்கால் ஈமான் கிடையாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, ஆதாரபூர்வமான ஹதீஸ். சமூக தீமைகள் பரவலாக நடந்து கொண்டிருக்கின்ற போது தீமையை தீமை என்று உரத்து சொல்கின்ற தைரியம் ஒருவனுக்கு வரவில்லை என்றால் அவருடைய ஈமானில் கோளாறு இருக்கிறது. சகோதரர்களே, ஈமான் என்பது அல்லாஹ்வை ஏற்றுவிட்டால் மாத்திரம் முடிவடைகின்ற ஒரு விடயம் கிடையாது. ஈமானை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. சகோதரர்களே, 70ஐயும் நிறைவேற்றினால் தான் ஈமான் பூரணமடை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அதனுடைய முதலாவது படி, அதனை நாங்கள் ஏற்றிருக்கிறோம், அடுத்த படிகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, தொழுவதும் திக்ரு செய்வதும் மிகப்பெரிய இபாதத்துக்கள், அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. அதனை செய்வதனூடாக சுவனத்தை அடைய முடியும், ஆனால் அநியாயத்தை தடுப்பதும் மார்க்க விடயம் என்பதை முஸ்லீம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை முதலாவது படியாக சொல்லித்தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இமாதத்துல் அதானித் தரீக், பாதையிலே மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விடயங்களை நீக்குவது, பாதை ஒழுங்குகளை பேணுவது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் வீதிகளில் குப்பையை வீசுகின்றவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டுக்குள் விழுகின்ற மழை தண்ணீரை, சேற்று தண்ணீரை வீதிகளுக்கு அனுப்புகின்ற முஸ்லீம் சகோதரர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தன்னுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய கழிவுகளை அடுத்த வீடுகளுக்குள் உள்ள விழச் செய்கின்ற முஸ்லீம்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அடுத்த மனிதர்களுக்கு தொந்தரவு செய்வதும் பாதையில் தொந்தரவா இருக்கக்கூடிய விடயங்களை நீக்குவதும் ஈமானுடைய ஒரு அம்சம் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த விடயங்கள் இன்று மறைந்து போயிருக்கின்றன. சகோதரர்களே, சமூக உறவுகளை பேணுவதும் ஈமானின் விளைவுதான். ஈமானின் விளைவுதான் இபாதத், ஈமானின் விளைவுதான் பண்பாடு, ஈமானின் விளைவுதான் சமூக உறவுகளை பேணுவதும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், அயலவர்களை கண்ணியப்படுத்தட்டும், விருந்தாளிகளை கௌரவப்படுத்தட்டும். இது ஈமானுடைய விளைவாக நபி அவர்கள் சொன்ன விடயம். விருந்தாளிகளை கௌரவப்படுத்துவது என்பது ஈமானுடைய விளைவு. அயலவர்களோடு மிகச் சிறப்பான முறையில் நடந்து கொள்வது ஈமானுடைய விளைவு. நல்ல வார்த்தைகளை மாத்திரம் பேசுவது ஈமானுடைய விளைவு சகோதரர்களே. ஆனால் இன்று எங்களுடைய சமூகத்துக்குள் இவை மிகவும் மங்கி போயிருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களாக மாறி இருக்கின்றன. உண்மையான முஸ்லீம் யார், உண்மையான முஸ்லீம் யார் என்பதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரை விளக்கணத்தை பாருங்கள். அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, யாருடைய கையாலும் நாவாலும் அடுத்த முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெற்று விடுகிறார்களோ அவன் தான் உண்மையான முஸ்லீம். ஒரு முஸ்லிமால் அடுத்த முஸ்லிமுக்கு தொந்தரவு இருக்காது. ஒரு முஸ்லீம் அடுத்த சக முஸ்லிமுக்கு ஏச மாட்டான், அவனுக்காக எதிராக பொறாமைப்பட மாட்டான், அவனுடைய அறத்தை கெடுக்க முற்பட மாட்டான், அவனுக்கு எதிராக குழி தோண்ட மாட்டான், அவனை வீழ்த்திவிட வேண்டும் என நினைக்க மாட்டான், அவனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க மாட்டான், அவனை விமர்சிக்க மாட்டான், அவனை பகிரங்கமாக கேவலப்படுத்த மாட்டான். ஆனால் முஸ்லீம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பலர் இந்த விடயங்களை தான் இந்த சமூகத்தில் மிக இலகுவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானி வயதிஹி, ஒருவரை பார்த்து சலாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உன்மீது சாந்தியும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய நாவினால் நான் உனக்கு சாந்தி அளித்து விட்டேன். அடுத்த சகோதரருக்கு கைதாக செய்து முசாபகா செய்து கொள்கிறோமா? அவருக்கு சொல்கிறோம், என்னுடைய கையால் நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன், நான் உன்னோடு சாந்தியாகிவிட்டேன். இதுதான் சலாத்தினுடைய அர்த்தம் சகோதரர்களே. ஆனால் பேருக்கு நாங்கள் வாயினால் சலாம் சொல்கிறோம், அவர் போன பிறகு அவரை பற்றி புறம் பேசுகிறோம், கையை கொடுத்து கையிலாக செய்கிறோம், முசாஃபா செய்கிறோம், அந்த கையால் தான் அவருக்கு எதிரான சதி திட்டங்களை செய்கிறோம். சகோதரர்களே, இது முஸ்லீம் சமூகத்தின் அடையாளம் அல்ல, இது ஈமானிய சமுதாயத்தின் அடையாளம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம், எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான வரலாற்று சம்பவம். குகைக்குள் மூன்று சகோதரர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். மழை பெய்கிறது, குகை வாயில் அடைத்துக் கொள்கிறது, தப்பிக்க வேண்டும், அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும், எனவே தாங்கள் செய்த இபாதத்துக்களை சொல்லி பிரார்த்திப்போம் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த மூன்று சகோதரர்களும் பிரார்த்தித்த இபாதத்துக்கள் என்ன சகோதரர்களே? முதலாம் அவர் பிரார்த்திக்கிறார், தான் பெற்றோரோடு எவ்வாறு நடந்து கொண்டேன், தான் அருந்தாமல் தன்னுடைய மனைவி அருந்தாமல் தன்னுடைய மக்கள் அருந்தாமல் அந்த பாலினை பெற்றோருக்காக ஒரு இரவு முழுக்க காத்திருந்தேன், எனவே அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று பிரார்த்திக்கிறார். இது சமூக உறவை மிகச்சரியாக பேணியதற்கான ஒரு இபாதம். உறவை பேணியதற்கு அல்லாஹ்வுத்தால அவருக்கு கூலி கொடுக்கிறார். அதனை சொல்லித்தான் அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். இரண்டாம் அவர் எதனை சொல்லி பிரார்த்திக்கிறார்? யா அல்லாஹ், நான் ஒரு முதலாளியாக இருந்தேன், என்னிடம் தொழில் பார்த்தவனுடைய செல்வம் என்னிடம் தங்கியிருந்தது. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் வந்தபோது அந்த செல்வம் பல்கி பெருகியிருந்தது, அதனை நான் அவனிடமே ஒப்படைத்தேன், இதனை நான் உனக்காகத்தான் செய்தேன், யாவா என்னை நீ காப்பாற்று என்று கேட்டார். இவர் செய்தது கொடுக்கல் வாங்கலில் அவர் இஸ்லாத்தை பின்பற்றியது. மூன்றாம் அவர் என்ன செய்கிறார்? விபச்சாரம் செய்வதற்கு அத்தனை வாய்ப்புகளும் இருந்தும் அல்லாவை அஞ்சிக்கொள் என்கின்ற வார்த்தையை கேட்டபோது அல்லாவுக்கு பயந்த அந்த வாய்ப்பை அவர் தவறவிட்டு விடுகிறார். இது குடும்ப வாழ்க்கையில் நான் கற்பொழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாத்தை பின்பற்றிய ஒழுங்கு. இதனை சொல்லித்தான் அந்த சகோதரர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். நான் தொழுதேன், நோன்பு பிடித்தேன் என்கின்ற விடயங்களுக்கு அப்பால் சமூக உறவை சொல்லி பிரார்த்தித்தார்கள், குடும்ப வாழ்க்கையை சொல்லி பிரார்த்தித்தார்கள், பொருளாதார கொள்கையை வைத்து பிரார்த்தித்தார்கள். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது முழு வாழ்க்கையும் இஸ்லாம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வு அப்படித்தான் இருந்தது. நல்ல சிறுவராக இருந்தார்கள், நல்ல இளைஞனாக இருந்தார்கள், முன்மாதிரி மிக்க கணவனாக வாழ்ந்தார்கள், சிறப்புமிக்க தொழிலாளியாக இருந்தார்கள், முதலாளியாக இருந்தார்கள், சமூக தலைவனாக இருந்தார்கள், சமூக தொண்டனாக வாழ்ந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் உயிரை விடவும் மேலாக நேசிக்கின்ற எங்களுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார்கள். சகோதரர்களே, நாங்கள் முன்மாதிரியாக ஏற்றிருக்கக்கூடிய எங்களுடைய சஹாபா பெருமக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். சகோதரர்களே, மார்க்கத்தை அவர்கள் கூறு போட்டு பின்பற்றவில்லை. இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லலாம் என நினைக்கின்றேன். குர்ஆன் முஸ்லீம்களுடைய மூமிங்களுடைய பண்புகள் பற்றி பேசுகின்ற போதெல்லாம் இபாதத்து பேசுகின்ற அதே அளவுக்கு கொடுக்கல் வாங்கலை பற்றி, சமூக உறவுகளை பற்றி பேசியிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் மூமினூனுடைய ஆரம்ப 10 வசனங்களை எடுத்து ஓதி பாருங்கள். கதாஃபுலகல் மூமினூன், மூமிங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று தொடங்கி தொழுகையை பற்றி பேசுகிறது, அமானிதத்தை பற்றி பேசுகிறது, ஜகாத்தை பற்றி பேசுகிறது, கற்பொழுக்கத்தோடு வாழ்வதை பற்றி பேசுகிறது. எனவே இபாதத்துக்களுடைய முக்கியத்துவம் பண்பாட்டுக்கும் கொடுக்கப்பட வேண்டும், அகலாக்குக்கும் கொடுக்கப்பட வேண்டும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட வேண்டும், சமூக வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, சூரத்துர் ராத் உலுல் அல்பாப் அறிவுடையவர்களுடைய பண்புகளை பற்றி பேசுகிறது. அதிலும் அப்படித்தான் அல்லாஹ் தஆலா சமூக விவகாரங்களை பற்றியும் ஆன்மீக விவகாரங்களை பற்றியும் பேசி காட்டுகின்றார். சூரத்துல் பக்ரா ஆரம்ப வசனங்கள் முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி பேசுகிறது. அதிலும் அல்லாஹு தஆலா இபாதத்துக்களை பற்றி பேசுகின்ற அதே வேளையிலே சமூக விவகாரங்களை பற்றி பேசுகின்றான். சூரத்துல் ஃபுர்கான் இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளை பற்றி பேசுகிறது. சூரத்துல் ஃபுர்கானுடைய 63வது வசனத்திலிருந்து 77வது வசனம் வரைக்கும் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்றால் யாரென்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதுவும் இபாதத்துக்களை பற்றி பேசுகிறது, சமூக விவகாரங்களை பற்றி பேசுகிறது. எனவே இஸ்லாம் என்பது இபாதத்துக்களோடு மாத்திரம் சுருங்கிவிட முடியாது. இபாதத்துக்கள் செய்யாமல் சுவனம் செல்ல முடியாது. தொழுகைதான் சுவனத்தின் திறவுகோள், நோன்புதான் சுவனத்தினுடைய வாயில் நின்று கொண்டு சுவனவாசிகளை அழைத்துக் கொண்டிருக்கும். ஹஜ்ஜி செய்தவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அதில் மாற்றுக்கருத்து கிடையாது சகோதரர்களே. ஆனால் வெறுமனே ஹஜ்ஜை செய்துவிட்டு அவர் கொடுக்கல் வாங்கல் பிழை செய்ய முடியாது. வெறுமனே தொழுதுவிட்டு அவர் வியாபாரத்தில் மோசடி செய்ய முடியாது. வெறுமனே ஜக்காத் கொடுத்துவிட்டு அவர் ஹலால ஹராமான சம்பாத்தியத்தில் வாழ முடியாது. அவர் இன்னொரு இபாதத்துக்களை செய்துவிட்டு குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாம் விரும்பாத வழிமுறைகளை பின்பற்ற முடியாது. முழுமையான இஸ்லாத்தை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். எனவே முழுமையான மார்க்கத்தை பின்பற்றும் சமுதாயமாக வல்ல அல்லாஹ் தஆலா அனைவரையும் மாற்றி வருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய சமூகத்துக்கு நீ விடுவை கொடுத்தருவாயாக, எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ விடுவை கொடுத்தருவாயாக, சர்வதேச முஸ்லீம்களுக்கும் நீ வெற்றியை கொடுத்தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.